அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் நந்தினி குருசங்கரன். துருக்கி தலைநகர் அங்காராவில் புதன்கிழமை நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடைய 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்நாட்டு அதிபர் ரஜப் தயீப் எர்துவான் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் பலர் கைது செய்யப்பட உள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார். குர்து தீவிரவாதிகளே இந்த தாக்குதலை நடத்தினர் என்று துருக்கி பிரதமர் அகமது தாவுதோக்லு முன்னதாக தெரிவித்திருந்ததன் பின்னணியில் அதிபரின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. 8 பேர் கொல்லப்பட்ட இந்த தாக்குதலை YPG நடத்தியுள்ளதாகவும் அதற்கு PKK ஆதரவு வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் தாவுதோக்லு தெரிவித்துள்ளார்.
சிரியாவில் மேற்கொள்ளப்படும் மனிதாபிமான செயற்பாடுகள் மிகவும் சிக்கலானதாக உள்ளதாக சிரியாவிற்கான ஐநாவின் மனிதாபிமான செயலணிக்குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் அவற்றை தம்மால் செய்து முடிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சிரியாவின் கிழக்கு பகுதியிலுள்ள டிர் அல் ஜூரின் பெரும் பகுதி ஏற்கனவே IS-இன் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. ஆனால் ஏனைய பகுதிகளில் 200,000 மக்கள் ஜிகாதியின் பிடியில் கீழ் உள்ளனர் என ஐநா தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் பிரிட்டனை தக்க வைத்துக் கொள்வதற்கான இணக்கத்தை எட்ட முடியும் என்ற நம்பிக்கை தனக்கு இருப்பதாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் ஜான் கிளாட் யங்கர் கூறியுள்ளார். ஆனால் முக்கிய பல கேள்விகளுக்கு இன்னும் பதில் காணப்பட வேண்டியுள்ளதாகவும் பிரசல்ஸில் இன்று துவங்கிய முக்கிய மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார்.
கிரேக்க தீவான லெஸ்போசிற்கு அருகே கடலிலிருந்து கிட்டத்தட்ட 900 வரையிலான குடியேறிகளை தாம் மீட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய எல்லை காவல் நிறுவனமான ஃப்ரண்டெக்ஸ் தெரிவித்துள்ளது. மோசமான காலநிலையின் நடுவே குளிர்காலத்தில் கடலை கடந்து செல்வது மிகவும் அபாயகரமானது என தெரிவித்த ஃப்ரண்டெக்ஸ் தமது கண்ணில் பட்டவர்கள் அனைவரையும் தாம் கரைக்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தது.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
தஞ்ச கோரிக்கை விண்ணப்பங்களுக்கு ஆஸ்திரியா தினசரி கோட்டாவை அறிவித்துள்ளது. இதனால் ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்களை மீறும் ஆபத்தில் ஆஸ்திரியா உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய இடம்பெயர்தலுக்கான ஆணையாளர் டிமிட்ரிஸ் அவ்ராமபோலோஸ் எச்சரித்துள்ளார். ஆனால் ஐரோப்பிய ஒன்றிய ஒற்றுமையின்மை காரணமாக இந்த முறைமை தேவை என்று வியன்னா தனது முடிவில் உறுதியாக உள்ளது.
கொலம்பிய தலைநகர் பொகோடாவில் உள்ள சிறைச்சாலையொன்றிலிருந்து காணாமல் போன 100-க்கும் அதிகமானோர்கள் தொடர்பில் கொலம்பிய அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். 1991 மற்றும் 2001 இடைப்பட்ட காலத்தில் கைதிகளும் அவர்களை பார்க்க வந்தவர்களும் கொல்லப்பட்டு சாக்கடைகளில் வீசப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும் தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
சோமாலியாவை தளமாக கொண்டு இயங்கும் இஸ்லாமியவாத குழுவான அல் ஷபாப் தீவிரவாத குழுவின் உளவுத்துறை தலைவரை தாம் கொலை செய்துள்ளதாக கென்ய ராணுவம் தெரிவித்துள்ளது. பிப்ரவரி 8 நடத்தப்பட்ட விமான தாக்குதலில் முகமது கராட்டே என்ற அந்த உளவுத்துறை தலைவரும் 10 தளபதிகளும் கொல்லப்பட்டுள்ளனர் என்று கென்ய பாதுகாப்பு படை கூறியுள்ளது. சோமாலியாவின் இஸ்லாமிய கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக போரிட்டு வரும் ஆப்பிரிக்க ஒன்றிய படையின் ஒரு பகுதியாக கென்ய ராணுவம் இருந்து வருகின்றது.
சென்னை மாநகர பேருந்துகளில் 60 மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார். தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் செயல்படுத்திவிட்டதாகவும் அவர் கூறியிருக்கிறார். இதன்படி சென்னை மாநகர பேருந்துகளில் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய விரும்பும் முதியவர்கள் இதற்கான படிவத்தை பூர்த்தி செய்து அளித்தால் மாதத்திற்கு 10 டோக்கன்கள் தரப்படும் எனவும் அதனை பயணச்சீட்டை போல பயன்படுத்தி அவர்கள் பயணம் செய்யலாம் எனவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.